بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أحد صمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد خلق السماوات بغير عمد وسخر الجبال والأنهار والبحار وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله كافة للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வின் அருளால் நம்முடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் படிப்பினைகள் என்ற தலைப்பின் கீழ் சில நாட்களாக அல்ஹம்துலில்லாஹ் சில நல்ல விஷயங்களை கேட்டு வருகின்றோம். கேட்கும் விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தூது செய்தியை நீங்கள் இங்கிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும். கேட்கும் எல்லா விஷயங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றாலும் உங்களுடைய மனதில் படக்கூடிய நல்ல சில விஷயங்களையாவது தங்களது வாழ்க்கையில் கொள்கையாக செயலாக கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். எந்த அளவு நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்கின்றீர்களோ அந்த அளவு உங்களுடைய வாழ்க்கையை அதற்கேற்ப மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது அதிலே ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து இரண்டு முறை புஸ்ரா நகரம் நோக்கி பயணம் செய்தார்கள் என்று. அதாவது அவர்களுடைய வயது 12 ஆண்டுகளாக இருக்கும்போது தன்னுடைய தந்தையின் சகோதரர் அபு தாலிப் அவர்களுடனே ஒரு முறை சென்றார்கள். இரண்டாவது தங்களுடைய வயது 25 அடைந்த போது அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வ அர்தாஹா அவர்களுடைய வியாபார பொருட்களை எடுத்துக்கொண்டு வியாபாரம் செய்து வருவதற்காக இதே புஸ்ரா நகரம் நோக்கி சென்றார்கள். புஸ்ரா என்பது சிரியா தேசத்தில் இருக்கும் ஒரு பெரிய நகரம். இந்த இரண்டு முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை மக்காவிலிருந்து இந்த நகரம் நோக்கி ஒரு நீண்ட பயணம் மேற்கொள்ளும்படி செய்தான். இந்த பயணம் இது ஒரு யதார்த்தமாக ஏற்பட்ட பயணம் என்பதாக நாம் நினைத்துவிடக் கூடாது. மாறாக இந்த பயணமும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஒரு ஏற்பாடாக அவர்களுக்கு இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிக்மாவை அடிப்படையாக வைத்து இந்த பயணத்தை நம்முடைய தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பாடு செய்தான். என்ன இந்த பயணத்தின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட பாடங்களை படிப்பினை பெற்றார்கள், நமக்கு என்ன படிப்பினை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பயண வாழ்க்கை குறிப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் வெறும் தங்களுடைய வியாபார பொருட்களை சுமந்து சென்று வியாபாரம் செய்துவிட்டு மட்டும் வரவில்லை, மாறாக அவர்கள் செல்லக்கூடிய பகுதிகளை எல்லாம் நன்கு கவனித்தவர்களாக, அந்த மக்களுடைய கலாச்சாரங்களை படித்தவர்களாக, அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றி ஆய்வு செய்தவர்களாக தான் சென்று வந்தார்கள். வெறும் பயணத்திலே சாதாரணமாக அவர்கள் சென்று வரவில்லை, மாறாக தங்களுடைய பயண வழியிலே இருக்கக்கூடிய கோத்திரத்தார்கள், குடும்பத்தார்கள், தாங்கள் எந்த நகரங்களுக்கு சென்றார்களோ அல்லது எந்த நகரங்களின் வழியாக அல்லது கிராமங்களின் வழியாக தங்கி சென்றார்களோ, அந்த கிராமங்கள், நகரங்கள், அந்த வழிகளில் தங்கியிருக்கக்கூடிய மக்களுடைய கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள், அவர்களை பற்றி உண்டான நிலவரங்களை எல்லாம் சேகரித்தவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று வந்தார்கள். இது ஒரு அழைப்பாளருக்கு மிக அவசியமான ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அனுப்பினான்? தொழுபவராகவோ நோன்பு நோற்பவராகவோ மட்டும் அனுப்பவில்லை, வணக்க வழிபாடுகளை செய்பவராக மட்டும் அனுப்பவில்லை. அல்லாஹு தஆலா அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸு இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரன் வ தாஇயன் இலல்லாஹி பிஇذنஹு வ ஸிராஜம் முனீரா. நபியே, உங்களை நாம் சாட்சியாளராக அனுப்பினோம், நற்செய்தி சொல்பவராக அனுப்பினோம், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக அனுப்பினோம், அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பவராக அனுப்பினோம், உங்களை ஒளிவிடும் ஒரு விளக்காக அனுப்பினோம். அல்லாஹு அக்பர். இந்த எல்லா பண்புகளுடைய சுருக்கம் என்ன? அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்பதற்குண்டான அழைப்பாளராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்கள். ஷாஹித், சாட்சி சொல்பவர், மக்களுக்கு நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து நாளை மறுமையிலே சாட்சி சொல்பவர்களாக. முபஷிர், நற்செய்தி சொல்பவர்கள், சொர்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்து, இறை நம்பிக்கையின் பக்கம் மக்களை அழைத்து, இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்க்கையை கொண்டு நற்செய்தி சொல்பவராக, இதுவும் அழைப்பு பணி. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராக, யார் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கின்றார்களோ, அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு புறம்பாக நடக்கின்றார்களோ அவர்களை எச்சரிக்கை செய்பவராக, இதுவும் அழைப்பு பணி. அவர்கள் தங்களுடைய தவறிலிருந்து விலகிக் கொள்வதற்கு அல்லாஹுவின் பக்கம் அழைப்பவராக, முற்றிலும் அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளராக. ஸிராஜம் முனீரா, மக்களுக்கு வழிகாட்டும் ஒளிவிடும் விளக்காக அனுப்பப்பட்டார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அம்ம நவாலுஹு எங்கெல்லாம் குறிப்பிடுகின்றானோ, அவர்களுடைய தூதுத்துவத்தினுடைய மிக முக்கிய பணியாகி அழைப்பு பணியை குறித்தே அவர்களை அல்லாஹ் சங்கைப்படுத்துகின்றான், கண்ணியப்படுத்துகின்றான், உயர்வாக பேசுகின்றான். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்றால் யாருக்கு மத்தியிலே அழைப்பு பணி செய்ய வேண்டும்? மக்களுக்கு மத்தியிலே அழைப்பு பணி செய்ய வேண்டும். அப்போது அந்த மக்களுடைய கலாச்சாரத்தை பற்றியும் பண்பாடுகளை பற்றியும் பழக்க வழக்கங்களை பற்றியும் தெளிவான அறிவுடையவர்களாக அந்த தூதர் இல்லை என்றால் எப்படி அழைக்க முடியும்? ஒரு மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பதென்றால் அவர்களை பற்றி உண்டான தெளிவான அறிவு, அவர்களை பற்றி உண்டான தெளிவான ஞானம் அழைப்பாளரிடத்தில் இருந்தால்தான் அவர் தனது அழைப்பு பணியிலே வெற்றி காண முடியும். பொதுவாக இன்று அழைப்பாளர்கள் தங்களுடைய அழைப்பு பணியிலே முழுமையான வெற்றி அடையாததற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் யாரை அழைக்கின்றார்கள் என்பதை பற்றி அவர்களுக்கு சரியான அறிவு இருப்பதில்லை. எனவே அவர்களை எப்படி அழைக்க வேண்டுமோ அந்த முறையில் அழைக்க தவறி, பொதுவாக எல்லோருக்கும் ஒரே விதமான அழைப்பை அவர்கள் செய்வதால், எல்லோரிடத்திலும் ஒரே விதமாக அவர்கள் பேசுவதால், அவர்களுடைய அழைப்பு பணி பெரும்பாலும் வெற்றியடையாமல் இருந்து விடுகின்றது. ஆகவே ஒரு அழைப்பாளர் மக்களிடத்திலிருந்து அவர்களுடைய பண்பாடுகளை, அவர்களுடைய இயற்கைகளை, அவர்களுடைய சுபாவங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, ஒவ்வொருவருடைய தொழில்துறை சம்பந்தமாக, அவருடைய பழக்க வழக்கம் சம்பந்தமாக, அவருடைய கலாச்சாரம் சம்பந்தமாக தெளிவான அறிவுடையவராக இருக்கும் பொழுது அந்த மக்களை விவேகமான முறையிலே அழைக்க முடியும். அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அழகிய முறையிலே பதில் கொடுக்க முடியும், அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை அழகிய முறையிலே சந்திக்க முடியும். இதற்கு ஒரு பயிற்சியாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே மட்டும் அல்லாஹு தஆலா தங்க வைக்காமல் மக்காவிலிருந்து புறப்பட்டு ஒரு மாதங்கள் தூரம் பயணம் செய்ய வைத்து அல்லாஹ் திரும்ப வைத்தான். இப்படித்தான் நம்மிலே அழைப்பாளர்கள், ஏற்கனவே நாம் கூறியிருக்கின்றோம், அழைப்பார்கள் என்று சொன்னால் யாரோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் என்பதாக எண்ணிவிடக் கூடாது. ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னை அழைப்பாளராக ஆக்குவது அவருடைய கடமை என்பதாக, ஒவ்வொரு முஸ்லீமிடத்திலும் அழைப்பு பணியை பற்றி உண்டான சிந்தனை, அழைப்பு பற்றி அழைப்பு பணியின் மீது ஆர்வம், அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்ற துடிப்பு இருக்க வேண்டும். இதை பற்றி நாம் விவரமாக ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய அழைப்பாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய துறைக்கு ஏற்ப அழைப்பு பணியை கையில் எடுக்கும் போது அவர்கள் யாரை அழைக்க செல்கிறார்கள், யாரிடத்திலே இஸ்லாமிய அழைப்பை அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி அவர்களுக்கு ஒரு சரியான ஞானம் இருக்க வேண்டும். குறிப்பாக இன்று நாம் பார்க்கிறோம், பல துறையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், பல படிப்புகளை படித்தவர்கள், பல துறைகளிலே வேலை செய்யக்கூடியவர்கள், நகரத்து மக்கள், கிராமத்து மக்கள், விவசாயிகள், தொழிற்சாலைகளிலே வேலை செய்யக்கூடியவர்கள், இப்படி மக்களுடைய தரம் பலவாறாக இருப்பதால் முடிந்த அளவு அழைப்பு பணிக்காக அவர்களிலிருந்தே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்களை அழைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாமும் அவர்களை பற்றி உண்டான, யாரை அழைக்கச் செல்கிறோமோ அவர்களை பற்றி உண்டான சரியான ஞானம் நமக்கு இருப்பதுடனே அவர்களிலிருந்து ஒருவரை தயார் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். இது அழைப்பு பணியினுடைய மிக நுட்பமான முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த மிக முக்கியமான அழைப்பு பணியினுடைய முறைகளிலே ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தார்களுக்கு, ஒரு சமூகத்தவர்களுக்கு, ஒரு வம்சத்தை சேர்ந்தவர்களுக்கு அழைப்பு கொடுப்பதென்றால் அந்த சமூகத்தினுடைய முக்கியமான நபர்கள் யார், அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் யார், யாருடைய பேச்சுக்கு அந்த சமூகத்தவர்கள் கட்டுப்படுவார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு முதலாவதாக இஸ்லாமை எடுத்துச் சொல்வார்கள். காரணம் என்ன தெரியுமா, அவர்கள் முதலாவதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பணி மிக சுலபமாக முடிந்தது, நம்முடைய பணி வெற்றிகரமாக முடிந்துவிடும். காரணம், மக்கள் தங்களுடைய தலைவருடைய மார்க்கத்தை தான் பின்பற்றுவார்கள். அன்னாசு அலா தீனி முலூக்கிஹிம், தங்களுடைய தலைவர் எப்படியோ அப்படியே மக்கள். ஆகவே எப்போது தலைவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறாரோ அப்போது அவரை தொடர்ந்து அந்த மக்களும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது மிக சுலபமாக ஆகிவிடும். இதற்கு நிறைய வரலாற்று நிகழ்வுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கலாம். இது குறித்து விவரங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் ரஹீக்குடைய தர்ஜுமாவை நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஒன்றை குறிப்பிடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அம்ர் இப்னு துஃபைல் அத்-தௌசி என்ற மிகப்பெரிய அறிஞர், ஒரு கவிஞரும் கூட, அவர் மக்காவிற்கு வருகிறார் காபாவை சந்தி ஜியாரத் செய்வதற்காக, உம்ரா செய்வதற்காக. அப்போது குரைஷிகள் எல்லாம் சேர்ந்து அவருடைய காதிலே ஊதுகிறார்கள், என்ன இதோ இந்த இடத்திலே முஹம்மது என்று ஒருவர் வந்திருக்கிறார், அவர் ஒரு சூனியக்காரர், பேச்சால் உம்மை மயக்கி விடுவார், அவர் எங்களுடைய மதத்தை விட்டு மாறிய ஒரு வழிகேடர், அவருடைய பேச்சு உம்மை கவர்ந்து உம்மை வழிகட செய்து விடலாம், உம்முடைய மூதாதிகளுடைய மார்க்கத்திலிருந்து உம்மை திருப்பி விடலாம், எனவே தயவு செய்து இந்த மக்காவில் இருக்கும் காலமெல்லாம் அவரிடம் அவரை சந்திக்காதே, அவரிடம் பேசாதே, எந்த வகையிலும் அவருடன் எந்த உறவையும் வைத்துக் கொள்ளாதே. அம்ர் இப்னு துஃபைல் அத்-தௌசி இப்படி ஒரு டேஞ்சரான ஆளா, அவரு எப்படி கற்பனை பண்ணார், இவ்வளவு பயங்கரமான டேஞ்சரான ஆளா என்பதாக கற்பனை செய்து கொண்டு என்ன செய்தார், காபாவிற்கு செல்வதற்கு முன்பதாக பஞ்சை எடுத்து தன்னுடைய காதில் இருக்க வைத்துக் கொண்டார். எந்த விதத்திலும் சப்தங்கள் காதுக்குள் போகாத அளவிற்கு, தானே கூப்பிட்டா கூட கேட்காத அளவுக்கு காதலே பஞ்சை திணித்துக் கொண்டார். போய் பாக்குறாப்ல தவாப் செய்து கொண்டு வருகிறார். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். இவர் என்ன செய்கிறார், சுத்தி வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறந்து குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது அந்த இடம் வந்தவுடனே கொஞ்சம் தாமதிக்கிறார். அடுத்து இப்படியே தாமதிக்க அவர் தனது நஃப்ஸு, தனது மனதுக்குள்ளே பேசிக் கொள்கிறார், யா அமர் இன்னக ஷாயிருன் லபீப், நீ மிகப்பெரிய அறிவுடைய ஒரு கவிஞராயிட்டு, நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட உனக்கு அறிவில்லையா,
அந்த அளவுக்கு உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவர் சொல்றது நல்லதாக இருந்தால் கேட்டுப்பாரு, அல்லது அவர் சொல்வதில் ஏதாவது தவறு இருந்தால் உனக்கு புரிந்துவிடும், அதை நீ உன்னை அதை விட்டு நீ உன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதாக தனக்குள்ளே பேசிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காதிலிருந்து பஞ்சை அகற்றுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஓதுதலிலே மயங்கி அப்படியே நின்று விடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடிக்கின்றார்கள். அவர் கேட்கின்றார், நீங்கள் யார் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்மை அறிமுகப்படுத்துகின்றார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹா, அது போன்று நாம் ஒவ்வொரு பயானுக்கு முன்பதாக ஓதக்கூடிய அந்த ஹுத்பத்துல் ஹாஜா, இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு, அதை ஓதி காட்டுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இதை மீண்டும் மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கேட்ட அம்ரு இப்னு துஃபைல் அத்-தௌசி தனக்குள் சொல்லுகின்றார், மா ஹாதா பிஷ்ஷஅரின் வமா ஹாதா பிகௌலி காஹினின், இது ஒரு கவியாகவும் இருக்க முடியாது, இது ஒரு குறி சொல்பவனுடைய பேச்சும் கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு புனிதமான வார்த்தையை நான் கேட்டதே கிடையாது என்பதாக ஆச்சரியப்பட்டு அவர் கேட்கின்றார், நீங்கள் என்ன சொல்ல, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹாதா சொல்லுங்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், கையை நீட்டினார்கள், ஷஹாதா சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அடுத்து அம்ரு இப்னு துஃபைல் அத்-தௌசி கேட்கின்றார், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய சமுதாயத்தை மக்களின் அல்லாஹுவின் பக்கம் அழையுங்கள். இவர் அந்த சமுதாயத்தினுடைய தலைவர், அம்ரு இப்னு துஃபைல் அத்-தௌசி தௌஸ் குடும்பத்தாருடைய தலைவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு அத்தாட்சி கிடைப்பதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள் அல்லாஹ்விடத்திலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கின்றார்கள், யா அல்லாஹ், இவருக்கு ஒரு அத்தாட்சி நீ கொடு என்பதாக. இவர் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து கேட்ட அந்த வார்த்தைகளை ஓதிக்கொண்டே தன்னுடைய குடும்பத்தாரிடம் வருகின்றார்கள். அங்கே வருவதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இவர்கள் துவா கேட்க கேட்டது போன்று அல்லாஹு தஆலா இவர்களுக்கு ஒரு அத்தாட்சியை கொடுத்தான். இவர்களுடைய நெத்தியிலே ஒரு பிரகாசத்தை, ஒரு ஒளியை ஏற்படுத்தினான். அம்ரு இப்னு துஃபைல் அத்-தௌசி ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹுவே, இப்படி நெத்தியிலே ஒளி இருப்பதை பார்த்தால் இந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்வார்கள் தெரியுமா? இவர் இவருடைய மூதாதையருடைய மதத்தை விட்டு மாறியதால் இது அவர்களுடைய கடவுள்புறத்திலிருந்து ஏற்பட்ட சாபத்தின் காரணமாக இப்படி ஆகிவிட்டது. ஆகவே அல்லாஹ், இந்த ஒளியை வேறு எங்காவது எனக்கு மாற்றி கொடுத்து விடு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஒளியை அவருடைய நெற்றியிலிருந்து மாற்றி அவருடைய கைத்தடிக்கு கொடுத்து விட்டார். கைத்தடி ஒரு டார்ச் லைட் மாதிரி ஆகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். இதை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, இஸ்லாம் என்றால் இதுதான், இறை நம்பிக்கை என்றால் இதுதான், உண்மையான அழைப்பாளர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் வருகின்றார். நீண்ட ஒரு பிரிவினை ஏற்பட்டு விட்டதல்லவா, மனைவி வருகின்றார்கள். கணவனை பார்த்தவுடனே மிக சந்தோஷத்துடனே அவரை வரவேற்பதற்காக சொல்லுகின்றார்கள், நீ அங்கேயே நின்று விடு, உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது, நீ அங்கேயே நின்று விடு. பயந்து விடுகின்றார்கள் மனைவி. என்ன சொல்கின்றீர்கள், நான் முஸ்லீமாகி விட்டேன், நீ காஃபிராக இருக்கின்றாய், நீ முஸ்லீமாக மாறும் வரை எனக்கும் உனக்கும் எந்த உறவும் கிடையாது, நீ முஸ்லீமாக ஆகவில்லை என்றால் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் அந்த பெண் சொல்கின்றார்கள், உங்களை விட எனக்கு வேறொன்றும் அவசியமில்லை, நான் முஸ்லீமாக மாறிவிட்டேன். பிள்ளைகள் அவர்களிடத்திலும் அப்படியே சொல்கின்றார்கள், அவர்களும் மாறுகின்றார்கள். தந்தை வருகின்றார், தந்தை இடத்துல சொல்கின்றார், தந்தை உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தந்தை இரண்டு நாட்களோ அல்லது மூன்று தாமதிக்கின்றார், அடுத்து அவரும் முஸ்லீமாகி விடுகின்றார். அடுத்து இவர் தலைவர் என்பதால் முழு அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இவரை பற்றி கேள்விப்பட்டவுடனே எல்லோரும் வந்து விடுகின்றார்கள். அந்த எல்லா மக்களையும் பார்த்து அம்ரு ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், மக்களே, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், நான் உங்களை விட்டும் நீங்கள் வணங்கக்கூடிய வழிபாடுகளை விட்டு விலகிக் கொள்கிறேன், எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் முஸ்லீமாகி விட்டேன், நீங்கள் முஸ்லீமாக மாறாத வரை நான் உங்களிடத்திலிருந்து எந்த உறவையும் வைத்துக் கொள்ள முடியாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா மக்களும் அவருடைய அந்த அழைப்பை கேட்டு அதே இடத்திலேயே முஸ்லீமாகி விட்டார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். காரணம் என்ன, இவர் தலைவராக இருந்ததால் இவருடைய இந்த அழைப்பை ஏற்று எல்லா மக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே செல்வதற்கு முன்பதாகவே ஏறத்தாழ 80 மேற்பட்ட குடும்பத்தார்கள் 80 மேற்பட்ட குடும்பத்தார்கள் வீட்டார்கள் அப்படியே இஸ்லாமிற்குள் நுழைந்தார்கள். இது எதற்கு நமக்கு ஆதாரம் என்று சொன்னால், பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழைப்பு பணி என்பது விவேகத்துடனே, அவர்களுடைய அழைப்பு பணி நுட்பத்துடனே இருந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி மக்களிடத்திலே அணுக வேண்டும் என்று ஆழமாக ஆராய்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியிலே மிக முக்கியமான ஒரு அம்சம், ஹஜ்ஜுடைய காலங்களிலே ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய சமூகத்தார்களிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பண்ணி கொடுப்பார்கள். இப்படி மதீனா வாசிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வென்றெடுத்தார்களே, அவர்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டார்களே, அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் கவர்ந்தார்களே, எப்படி என்று சொன்னால் இதே அழகிய அணுகுமுறையை கொண்டுதான். அவர்கள் மதினாவாசிகள் கூடாரங்களிட்டு தங்கியிருந்த போது அவர்களிலே மிகச்சிறந்த கல்விமான்கள் என்று பிரசித்தி பெற்ற 6 மக்களை முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகி அவர்களுக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்கின்றார்கள். இவர்கள் யார் என்றால் மதினாவிலேயே கல்விமான்கள், சிறந்த அறிவாளிகள். ஏதாவது மக்கள் தங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் ஏற்பட்டால் இவர்களிடத்திலே அணுகி ஆலோசனை கேட்கும் அளவிற்கு சிறந்த அறிவு படைத்தவர்களாக இருந்தார்கள். இந்த 6 மக்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமை எடுத்துச் சொல்லி இவர்களை இஸ்லாமில் மாற்றியதால் இந்த 6 மக்களுடைய அழைப்பு பணியால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா செல்வதற்கு முன்பதாகவே மதீனாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் இஸ்லாம் பரவிவிட்டது. இந்த 6 மக்கள் முதலாவது ஆண்டு, அதாவது 11வது ஆண்டு வருகின்றார்கள். அதற்கு அடுத்து ஏறத்தாழ 12 பேர்கள் வருகிறார்கள். இந்த அடுத்து 3வது வருடம், அதாவது 13வது வருடம், 70க்கு மேற்பட்ட குடும்பத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அகபாவிலே பைஆ செஞ்சு கொடுக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்வதற்குண்டான ஒப்பந்தத்தை கொடுக்கின்றார்கள். நாங்கள் எப்படி எங்களுடைய உயிர்களை, பொருள்களை, குடும்பத்தார்களை பாதுகாப்போமோ அதுபோன்று உங்களை பாதுகாப்போம், நீங்கள் எங்களிடத்திலே வந்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வாக்குறுதி கொடுத்து விட்டு செல்கின்றார்கள். ஆகவே நம்மிலும் ஒவ்வொரு அழைப்பாளரும் இந்த விஷயத்திலே தெளிவான கவனமுடையவராக இருக்க வேண்டும். பொதுவாக இன்று பலதரப்பட்ட மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம். உதாரணத்திற்கு அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள், அரசியலில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி அரசியலில் ஈடுபடக்கூடிய தலைவர்களை அழைக்கும் பொழுது அவர்களுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அவர்களுடைய கலாச்சாரங்களை, அவர்களுடைய அமைப்புகளை எல்லாம், அவர்களுடைய சிந்தனைகளை எல்லாம் படித்தவராக நம்முடைய அழைப்பாளர் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அழகிய முறையில் பதில் கொடுத்து அவர்களுடைய அந்த வாணியிலே அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைக்கக்கூடிய திறமையை அழைப்பாளர் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோன்று விவசாயிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய இயற்கை சற்று கடினமாக இருக்கலாம், அவர்களிடத்தில் ஒரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், அவர்களிடத்தில் நெருக்கமாக பழக வேண்டும். நெருக்கமாக பழகாமல் அவர்களில் ஒருவராக தம்மை ஆக்கிக் கொள்ளாமல் அவர்களை அழைப்பது என்பது முடியாத காரியம். இப்படி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், இது போன்ற நகரங்களிலே வசிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லோரிடத்திலும் கலந்து பழகி அவர்களில் ஒருவராக, அதற்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம், அவர்கள் செய்யக்கூடிய தீய காரியங்கள் எல்லாம் பங்கு கொள்வது என்ற அர்த்தம் கிடையாது. அப்படி சிலர் எண்ணிக்கொள்கிறார்கள், அது இதற்கு அர்த்தம் கிடையாது. அவர்களிடத்தில் பழகுவது என்று சொன்னால் மார்க்கம் தடை செய்யாத விஷயங்களிலே அவர்களிடத்திலே பழகுவது, அவர்களிடத்திலே உறவு வைத்துக் கொள்வது, அவர்களுடைய உள்ளங்களை கவர்வதற்காக, அவர்களுடைய உள்ளங்களை ஈர்ப்பதற்காக. ஏனென்றால் ஒருவருடைய உள்ளம் உங்கள் பக்கம் ஈர்க்கப்படவில்லை என்றால், ஒருவருக்கு உங்கள் மீது அன்பு வரவில்லை என்றால் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் அவர் கேட்க மாட்டார், உங்கள் மீது அவர் கவனம் செலுத்த மாட்டார். அவருடைய உள்ளம் உங்கள் பக்கம் ஈர்க்கப்பட்டதாக இருந்தால், உங்கள் மீது அன்புள்ளவராக இருந்தால் உடனடியாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் அவர் கேட்டு செயல்படக்கூடியவராக மாறிவிடுவார். இன்று நம்மை பொறுத்தவரை பொதுவாக அழைப்பு பணி பின்னடைந்ததற்கு மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று இது. நம்முடைய அழைப்பாளர்கள் என்ன செய்தார்கள், எப்போது தங்களுக்கு சத்தியம் தெரிந்ததோ அவர்கள் தங்களை எப்படி எண்ணிக்கொண்டார்கள், தாங்கள் சத்தியத்திலேயே பிறந்து சத்தியத்திலேயே வளர்ந்து சத்தியத்திற்காக வேண்டிய அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு உயர்ந்த சமூகத்தை போன்று எண்ணிக்கொண்டு மற்றவர்களை எல்லாம் துச்சமாக மதித்தார்கள், கேவலமாக பேசினார்கள், ஏசினார்கள், திட்டினார்கள். அவர்களிடத்திலே மென்மையான அணுகுமுறையை கைபிடிப்பதற்கு பதிலாக கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள், தீய வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள். அவர்களிடத்திலே நெருக்கமாக பழகுவதற்கு பதிலாக நீங்களெல்லாம் முஷ்ரிக்குகள், நீங்களெல்லாம் காஃபிர்கள், நீங்களெல்லாம் வழிகேடுகள் என்பதாக அவர்களை வெறுத்து ஒதுக்கினார்கள். வெறுத்து ஒதுக்குவது என்பது எப்படி எப்போது இருக்க வேண்டும், அழைப்பு பணி கொடுத்து அழைப்புகள் செய்யப்பட்டு இறுதி வரை அவர் அதிலே அழிச்சாட்டியும் செய்யும் பொழுது அவரை விட்டு விலக வேண்டுமே தவிர எடுத்த எடுப்பிலேயே ஒருவரை விலக்கி வைப்பதற்கு, ஒருவரை விட்டு ஒதுங்குவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய சமூகத்தார், தங்களுடைய தந்தையாருக்கு பல முறை பல ஆண்டுகள் அழைப்பு கொடுக்கின்றார்கள். இப்படி அழைப்பு கொடுக்கும் பொழுது ஒரு முறை கூட தவறான வார்த்தையோ அல்லது தங்களுடைய தந்தையுடைய மனதை நோவடிக்கும்படியான வார்த்தையோ அல்லது தங்களுடைய சமூகத்தாரை ஏசும்படியான வார்த்தையோ அவர்கள் பேசியது கிடையாது. அவ்வாறே நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். ஆனால் நம்முடைய அழைப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள்? சர்வ சாதாரணமாக ஏசுகின்றார்கள், சர்வ சாதாரணமாக மக்களை துச்சமாக பேசுகின்றார்கள், கேவலமாக பேசுகின்றார்கள், கடினமான வார்த்தைகளை பேசுகின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த அழைப்பு பணியினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாக நளினத்தை வைத்திருக்கின்றான். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் மிக உண்மையான விஷயம்தான், ஆனால் அந்த உண்மையான விஷயத்தை நளினமான முறையிலே எடுத்து சொல்லுங்கள். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்புகின்றான். فقولا له قولا لينا لعله يتذكر او يخشى. மூசாவே ஹாரூனே நீங்கள் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள், அவரிடத்திலே நீங்கள் பேசுங்கள். எப்படி? கௌலன் லையினன், மென்மையான வார்த்தைகளை பேசுங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இதற்கு காரணம் சொல்கின்றான், ஏன் நான் மென்மையான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால் அப்போதுதான் அவன் சிந்திப்பான். லல்லஹு யதக்கர், அப்போதுதான் அவன் சிந்திப்பான், மேலும் பயப்படுவான். உதாரணத்திற்கு ஒருவர் தவறு செய்கிறார், அந்த நேரத்தில் எடுத்த எடுப்பிலே அவரை முட்டால், மடையன் அறிவில்லை உனக்கு, புத்தி இல்லை உனக்கு என்பதாக ஏசும் பொழுது உங்களுடைய பேச்சை அவர் கேட்பதற்கு பதிலாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையான விஷயமாக இருந்தாலும் சரி உங்களை எதிர்ப்பதற்கு தான் அவருடைய மனசுபாவம் மாறிவிடும். உங்களுடைய பேச்சை ஒரு காலம் அவர் செவி கொடுத்து கேட்க மாட்டார். அதே சமயத்திலே நண்பரே, சகோதரரே, எனக்கு நெருக்கமானவரே, என்னுடைய உறவினரே அல்லது அவருடைய அழகிய பெயரை கூறி அழைத்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லட்டுமா, நான் உங்களுக்கு நன்மையை நாடி ஒரு காரியத்தை சொல்லட்டுமா என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுடைய இந்த வார்த்தையால் அவர் உங்களுக்கு அடிமையாகி விடுவார். அவர் உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் செவிதாழ்த்து கேட்கக்கூடியவராக மாறிவிடுவார். ஒரு வார்த்தையை கொண்டு ஒருவருடைய கல்வை உங்கள் பக்கம் ஈர்க்கவும் செய்யலாம், அல்லது ஒரு வார்த்தையை கொண்டு மிகப்பெரிய ஒரு கலவரத்தையும் நீங்கள் ஏற்படுத்தலாம். ஒரே ஒரு வார்த்தை போதுமானது. இந்த ஒரு வார்த்தை உங்க எதிரியுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவருடைய உள்ளங்களை உங்கள் பக்கம் ஈர்த்து உங்களுக்கு அடிமையாக மாற்றலாம். அதே ஒரு வார்த்தை உங்களுக்கு எதிராக அவரை செயல்படும்படியும் தூண்டலாம். ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் நபிமார்களுடைய அழைப்பு பணியை எடுத்து பார்த்தால், நபிமார்களுடைய அழைப்பு பணி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றார், அவர்கள் அந்த நபிமார்களை எப்படியெல்லாம் கேவலமாக பேசினார்கள், அப்போதெல்லாம் அந்த நபிமார்கள் தங்களுடைய சமூகத்தவர்களை, யா கௌம், எனது கூட்டத்தார்களே, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய சமூகத்தவர்களே, என்னுடைய யா கௌம், எனது கூட்டத்தவர்களே, எனது இனத்தவர்களே, எனது சமூகத்தவர்களே என்றுதான் அழைத்தார்கள். அந்த மக்கள் உதாரணத்திற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இன்னா லனராக ஃபீ ஸஃபாஹதின் வ இன்னா லனதுன்னுக மினல் ஜாஹிலீன். எப்படிப்பட்ட நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்! நூஹே, உங்களை ஒரு மடமையில் நாம் பார்க்கிறோம், உங்களை ஜாஹில்களில் ஒருவராக நாம் கருதுகிறோம். அல்லாஹ், எப்படிப்பட்ட பயங்கரமான வார்த்தை! நம்மிலே ஒருவருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டால் என்ன ஆகும்? ஒரு கொலையே அங்கே நடந்தாலும் நடந்துவிடும். இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லப்படுகிறது மிகப்பெரிய ஒரு இறை தூதரை பார்த்து. அந்த இறை தூதர் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? யா கௌம், லைஸ பி ஸஃபாஹத்துன், எனது சமூகமே நீங்கள் நினைப்பது போன்று எனக்கு மடமை எதுவும் கிடையாது, எனக்கு அறியாமை எதுவும் கிடையாது. எப்படிப்பட்ட அழகிய பதில் பாருங்கள். நாம் இன்று என்ன செய்கிறோம்? அவர்கள் நம்மை ஏசினால் அதற்கு அதை விட கடுமையான முறையிலே பதில் கொடுத்தால்தான் நாம் புத்திசாலி என்பதாக எண்ணுகின்றோம். யார் ஒருவர் அறிவியலர்களுடைய பேச்சுக்கு அவர்கள் பேசுவது போன்று பதில் கொடுக்கின்றாரோ அவரை விட இவர் தான் பெரிய அறிவியலர். அழைப்பு பணியை பொறுத்தவரை எவ்வளவு பொறுமையும் நளினமும் மென்மையும் கடைபிடிக்கப்படுகிறதோ அதுதான் இறை தூதர்களுடைய வழிமுறை. அதை கொண்டுதான் நாம் இந்த அழைப்பு பணியிலே வெற்றியை கையாள முடியும். இன்று பல இடங்களிலே பார்க்கிறோம், இந்த மக்கள் இஸ்லாமை வெறுப்பதற்கு காரணம் அல்லது முஸ்லிம்களுடைய சமூகத்தை வெறுப்பதற்கு காரணம் நம்முடைய முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய முரட்டு சுபாவம் அல்லது கடுமையான குணம் அல்லது பண்பற்ற வார்த்தைகள், ஒழுக்கமற்ற சில நடைமுறைகள் அவர்களை இஸ்லாமை விட்டு தூரமாக்குகின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், எல்லா நன்மையும் மென்மையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான், எல்லா நன்மைகளையும் மென்மையில் நளினத்தில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். எந்த ஒரு விஷயத்தில் மென்மை கடைபிடிக்க முடியுமோ, நளினம் கடைபிடிக்க முடியுமோ, அது அந்த விஷயத்தையே அலங்கரித்து விடுகின்றது. மென்மை அகற்றப்பட்டு விடுமோ, கடினத்துவம் வந்து விடுமோ, முரட்டுத்தன்மை வந்து விடுமோ, அங்கே அசிங்கம் ஏற்பட்டு விடுகிறது. அது அந்த விஷயத்தை முற்றிலுமாக கோரப்படுத்தி விடுகின்றது. நம்முடைய பிள்ளைகளை கண்டிப்பதாக இருந்தாலும் சரி, நம்முடைய சகோதரர்களை கண்டிப்பதாக இருந்தாலும் சரி, எத்தனையோ குடும்பங்களிலே தங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிப்பதிலே மென்மையை கடைபிடிக்காமல் முரட்டுத்தனத்தை கடைபிடித்ததால், அல்லது சகோதரர்கள் சகோதரர்களை கண்டிப்பதிலே முரட்டுத்தனத்தை கடைபிடித்ததால் அந்த குடும்பமே சீரழிந்திருப்பதை, அந்த குடும்பமே பிரிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஒருவரிடத்திலே மென்மையை கடைபிடிக்கும் காலமெல்லாம் மீண்டும் மீண்டும் அவரை சந்தித்து அவரை அல்லாஹுவின் பக்கம் அழைப்பதற்கு, நேர்வழியின் பக்கம் அழைப்பதற்கு ஒரு வாய்ப்பை அங்கே விட்டுவிட்டு வருகிறீர்கள். புரியுதுங்களா சொல்றது? நாம் மென்மையான முறையிலே எவ்வளவுதான் நாம் அழைப்பவர்கள், நம்மால் அழைக்கப்படுபவர்கள் கடினத்தையும் முரட்டுத்தனத்தையும் காண்பித்தாலும், அந்த முரட்டுத்தனத்துக்கு கடினத்துவத்திற்கு அதுபோன்று பதிலை நாம் சொல்லாமல், அதுபோன்று கடினமாக முரட்டுத்தனமாக நாம் நடந்து கொள்ளாமல் அங்கே மென்மையை விட்டுவிட்டு வருவோமோ, அழகிய பண்புகளை அழகிய வார்த்தைகளை நாம் விட்டுவிட்டு வருவோமோ, இன்ஷா அல்லாஹ் அடுத்து மீண்டும் அவர்களை சந்தித்து அழைப்பை நாம் கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை விட்டுவிட்டு வருகிறோம். அதே சமயத்திலே அவர் பேசுகிறார் என்பதற்காக நாமும் கடினமான வார்த்தைகளை பேசிவிட்டு, நாமும் ஏசிவிட்டு, நாமும் திட்டிவிட்டு, அவர் ஒரு அடி அடித்தால் நாமும் ரெண்டு அடியை அடித்து விட்டு வந்தால் மீண்டும் அவரை சந்தித்து அழைப்பு பணியை கொடுப்பதற்குண்டான எந்த வாய்ப்பையும் நாம் ஏற்படுத்தவில்லை. மாறாக நாம் அவரை நம்முடைய எதிரியாக ஆக்கிவிட்டு வந்திருக்கிறோம். எப்படி ஆக்கிவிட்டு வந்திருக்கிறோம்? அவரை நம்முடைய எதிரியாக மாற்றிவிட்டு வந்திருக்கிறோம். மிக அழகிய ஒரு உதாரணத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹஜ்ஜுடைய காலங்களிலே அன்சாரிகளை, ஏனைய குடும்பத்தார்களை அழைப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். ஒரு பக்கம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, இன்னொரு பக்கம் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கின்றார்கள். இப்போது அபூ லஹப் யார்? எப்போது இவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உமக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காக வேண்டியா நீர் எம்மை ஒன்று சேர்த்தாய் என்று கூறிய அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா வசனம் இறக்கினான். அபூ லஹபுடைய இரண்டு கரங்களும் அழியட்டும், அவன் சம்பாதித்ததும் அழியட்டும், அவனுடைய செல்வமோ அவனுடைய பிள்ளைகளோ அவனுக்கு எந்த பலனையும் கொடுக்க முடியாது, அவனும் அவனுடைய மனைவியும் நரக நெருப்பில் நுழைவார்கள், கொழுந்துவிட்டு எரியும் நரகத்தில் நுழைவார்கள் என்று அபூ லஹபை பற்றி அல்லாஹ் வசனம் இறக்கினான். எப்படிப்பட்ட கொடிய காஃபிர்! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணி கொடுத்து கொண்டு கூடாரங்கள் கூடாரங்களாக செல்கின்றார்கள். அபூ லஹப் தன்னுடைய இரண்டு கைகளிலும் நிறைய பொடி கற்களை அள்ளிக்கொள்கிறார். அள்ளிக்கொண்டு ஒவ்வொரு கல்லாக எடுத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிடரியை பார்த்து எரிந்து கொண்டே வருகிறார். எரிந்து கொண்டே எப்ப எந்த அளவிற்கு எரியப்பட்டது என்று சொன்னால், கற்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிடரிகளிலே காயம் ஏற்பட்டு ரத்தங்கள் வழிய ஆரம்பித்தன. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லிக் கொண்டே செல்கிறார்கள். இங்கே அபூ லஹப் சொல்கிறான், இன்னஹு மஜ்னூன், இன்னஹு சாஹிர், இன்னஹு சபஅ மின் தீனிஹி, கூட்டத்தார்களே இவனுக்கு சூனியம் செய்யப்பட்டு விட்டது, கூட்டத்தார்களே இவன் சூனியம் செய்யக்கூடியவன், கூட்டத்தார்களே இவன் பைத்தியக்காரன், கூட்டத்தார்களே இவன் தன்னுடைய முதாதியினுடைய மார்க்கத்தை மாற்றிக்கொண்டவன், இவனுடைய பேச்சை கேட்காதீர்கள் என்று சொல்லிக்கொண்டே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய பிடரியை பார்த்து பொடிக்கற்களால் எரிந்து கொண்டே வருகிறான். பிடரியினுடைய பின்பக்கம் காயம் ஏற்பட்டு ரத்தங்கள் வழிகின்றன. ஒரு முறை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்த்து அபூ லஹபை கண்டிக்கவே இல்லை, அபூ லஹபை கடினமான வார்த்தைகளை கொண்டு பேசவில்லை, தீய வார்த்தைகளை கொண்டு பேசவில்லை, அல்லது அதட்டவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மூடத்தனமாக நடந்து கொள்கிறாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதத்திலும் கண்டிக்கவில்லை. தங்களுடைய அழைப்பு பணியிலே அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். இதை பார்த்து அந்த மக்களுடைய உள்ளத்திலே அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அன்றைய காலத்தில் ஹஜ்ஜுக்கு வந்திருந்த பெரும்பான்மையான மக்கள் இந்த செய்தியை எடுத்து சொன்னார்கள். அவர்கள் முஸ்லிமாக மாறவில்லை என்றாலும் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய மக்களிடத்தில் சொன்னார்கள். அதை கேட்ட மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து இந்த செய்தியை கேட்பதற்காக பிறகு கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பதை விட்டுவிட்டு அபூ லஹபிடத்தில் சண்டை செய்து கொண்டிருந்தால் என்ன ஆகும்? ஒன்று, அபூ லஹபும் திருந்த போவது கிடையாது. சண்டையிலே இம்முஸ்லிம்கள் அங்கே குறைவா எண்ணிக்கையிலே குறைவாக இருப்பதால் இவர்கள் மிகைக்கப் போவதும் கிடையாது. அபூ ஜஹலுடைய அபூ லஹபுடைய ஆணவும் அழிச்சாட்டியும் கூடத்தான் செய்யும். அது மட்டுமல்லாமல் அங்கு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு செய்திகளும் போய் சேராது. மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலை, சண்டை சச்சரவுகள் தான் ஏற்படும். ஆகவே ஒரு அழைப்பாளர் தன்னுடைய அழைப்பு பணியிலே யாரை அழைக்கிறோம், எப்படி அழைக்கிறோம் என்பதிலே விவேகமான அணுகுமுறைகளை, அழகிய பண்புகளை கடைபிடித்தாக வேண்டும். இது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லுகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடும் வாயிலாக சூரத்து நஹ்ருடைய 125வது வசனத்திலே, உதுஉ இலா ஸபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹி அஹ்ஸன். நபியே, நீங்கள் அழையுங்கள். யாரை அழைக்க வேண்டும்? உலக மக்கள் எல்லோரையும் அழைக்க வேண்டும். அல்லாஹுத்தலா அழையுங்கள் என்று சொல்கிறான். யாரை அழைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஏன் அல்லாஹுத்தலா சொல்வது கிடையாது? எல்லோரையும் அழைக்க வேண்டிய கடமை இருப்பதால் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை மட்டும் அல்லாஹ் குறிப்பிடவில்லை. அரபுகளை அழையுங்கள், அஜமிகளை அழையுங்கள், படித்தவர்களை அழையுங்கள், படிக்காதவர்களை அழையுங்கள், ஆண்களை அழையுங்கள், பெண்களை அழையுங்கள், சிறுவர்களை அழையுங்கள், வாலிபர்களை, வயோதிகர்களை, எல்லா மக்களை, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அழைப்பு கொடுங்கள். ஊதுரு நபியே, அழையுங்கள். எங்கே அழைக்க வேண்டும்? இலா சபீலி ரப்பி, இலா சபீலி ரப்பி, உமது இறைவனுடைய வழிக்கு அழையுங்கள். அதை அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் பக்கம் அழைக்காதீர்கள். இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அழைப்பு பணியிலே அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் தாங்கள் அல்லாஹுவின் பக்கம் அழைக்கிறோம் என்பதாக பிரச்சாரம் செய்து கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்காமல், அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு மக்களை அடிமையாக்காமல், தங்களுக்கு அடிமைகளாக, தங்களுக்கு அபிமானிகளாக, தங்களுக்கு விசிறிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக நாளடைவில் என்ன ஏற்படுகிறது? இவர்களுடைய வழிகேடுகளை எல்லாம் மக்கள் பின்பற்றக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றார்கள். பொதுவாக யாராக இருந்தாலும் சரி, அழைப்பு பணி செய்யக்கூடியவருடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹுவின் பக்கம் அழைக்க வேண்டும். மக்கள் தன்னை மதிக்க வேண்டும். மக்கள் தனக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும். நம்மை ஒரு பெரிய அந்தஸ்திலே வைக்க வேண்டும் என்பதற்காக அழைப்பு பணி இருந்தால் இவர் உண்மையில் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கவில்லை, இவர் தன் பக்கம் மக்களை அழைக்கிறார். இவர் தன்னுடைய எந்த கூலியையும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொள்ள முடியாது. இப்படிப்பட்டவர் தான் நாளை மறுமையிலே முதலாவதாக நரக நெருப்பிலே தூக்கிப்படப்படுவார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அவ்வளு மன் துஸ்அரு பிஹி முன்னார், முதன் முதலாக நரக நெருப்பிலே போட்டு எரிக்கப்படக்கூடிய மக்கள் மூன்று பேர். அதிலே முதலாவது நபர் யார்? அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிந்தவர். எதற்காக போர் புரிந்தார்? முகஸ்துதிக்காக, மக்கள் தம்மை வீரர் என்று சொல்வதற்காக. இரண்டாவது நபர் யார்? மக்களுக்கு மார்க்க கல்விகளை கற்றுக் கொடுத்தவர், மார்க்க பிரச்சாரம் செய்தவர். எதற்காக வேண்டி இவர் கல்வி கற்றுக் கொடுத்தார்? எதற்காக வேண்டி இவர் பிரச்சாரம் செய்தார்? மக்கள் இவரை ஆலிம், மக்கள் இவரை காரி என்று சொல்வதற்காக. இவரையும் நரக நெருப்பிலே முகம் குப்புற தூக்கி எறியப்படும். அடுத்து மூன்றாவதாக செல்வந்தர், அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வாரி வழங்கியவர். இவர் எதற்காக வேண்டி செல்வங்களை செலவழித்தார்? தன்னை மக்கள் மிகப்பெரிய தர்மகத்தா, மிகப்பெரிய கொடைவாளர் என்று சொல்வதற்காக. அதுவும் இவருக்கு உலகிலேயே சொல்லப்பட்டு விட்டது என்பதாக கூறி இவரையும் முகம் குப்புற நரக நெருப்பிலே தூக்கிப்படப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மூன்று பேர்களை தான் நாளை நரக நெருப்பிலே முதலாவதாக போட்டு எரிக்கப்படும். அல்லாஹ் அக்பர். ஆகவே அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு அழைப்பாளரும் இது விஷயத்திலே தங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அழைக்க வேண்டும். யாரை? எல்லா மக்களையும் அழைக்க வேண்டும். எதற்கு அழைக்க வேண்டும்? இலா சபீலி ரப்பிக, உமது இறைவனுடைய மார்க்கத்தின் பக்கம் அழையுங்கள். எப்படி அழைக்க வேண்டும்? பில் ஹிக்மா, ஞானத்துடனே அழையுங்கள். விவேகமான அணுகுமுறையை கொண்டு அழையுங்கள். இந்த விவேகமான அணுகுமுறை என்பது நபிமார்களுடைய வரலாற்றிலிருந்து குரானிலே நாம் படித்துக் கொள்ளக்கூடிய படிப்பினைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள், சமுதாய மக்களிடத்திலே பழகும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல அறிவுகள், குரானுக்கும் ஹதீசுக்கும் முரண்படாமல் இருக்கக்கூடிய நல்ல சிந்தனை ஆற்றல்கள், இதைத்தான் ஹிக்மா என்று சொல்லப்படும். ஹிக்மா என்று சொல்லிக்கொண்டு ஹராமானதை செய்வதற்கெல்லாம் ஹிக்மா என்று சொல்லப்பட மாட்டார். சிலர் என்ன செய்கிறார்கள்? ஹராமானவற்றை எல்லாம் செய்து கொண்டு இப்படி அழைத்தால் தான் வருவார்கள் என்பதாக சொல்கிறார்களே, இது ஹிக்மாவிலே ஆகாது. அல்லாஹ் எந்த ஒரு முறையில் நீங்கள் மக்களை அழைத்தாலும் அந்த அழைப்பு முறை அல்லாஹுடைய கட்டளைக்கு முரண்படாமல் இருக்க வேண்டும், அல்லாஹுடைய நோக்கத்திற்கு முரண்படாமல் இருக்க வேண்டும், அல்லாஹ் தடுத்ததை செய்யும்படி இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு இந்த விஷயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலிருந்து இன்னொரு படிப்பினையும் நாம் தெரிந்து கொள்வது அவசியம். பலர் என்ன செய்கிறார்கள், ஹராமானவற்றை செய்கின்றார்கள் அல்லது தடை செய்யப்பட்டவற்றை செய்கின்றார்கள், பல விதத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணாக செய்து கொண்டு இப்படியெல்லாம் இந்த காலத்திலே அழைப்பு பணி செய்தால்தான் மக்கள் இஸ்லாத்திற்கு வருவார்கள் என்பதாக சொல்கின்றார்கள். இது ஒரு நீண்ட விஷயம், இதனுடைய விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் அந்த முக்கியமான கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே சுற்றுப்புறத்தில் இருந்து சில தலைவர்கள் முஷ்ரிக்குகள் வந்தார்கள். அந்த நேரத்திலே அதற்கு முன்பாகவே அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஏதோ மார்க்க விஷயங்கள் சம்பந்தமாக விளக்கங்கள் கேட்பதற்காக வந்திருந்தார்கள். அதே நேரத்திலே அந்த முஷ்ரிக் தலைவர்களும் வந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அப்துல்லாஹி இப்னு உம்மு மக்தூம் எப்போதும் நம்மிடத்தில் இருப்பவர் தானே, இவருக்கு எப்போது வேண்டுமானாலும் நாம் சொல்லிக் கொள்ளலாமே, எனவே இந்த சபையிலிருந்து அவரை அப்புறப்படுத்திவிட்டு அந்த முஷ்ரிக்குகளை வரவேற்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பமானார்கள். அந்த முஷ்ரிக்குகளுக்கு இது போன்ற ஏழைகள் அங்கே இருப்பது பிடிக்கவில்லை. அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, அதே நேரத்திலே அதே சமயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழு வானங்களுக்கு மேலிருந்து தன்னுடைய வஹ்யை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கினான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா வமா யுதரீக லஅல்லஹு யஸ்ஸக்கா அவ் யஸ்ஸக்கரு ஃபதன்ஃபஅஹு அஸ்ஸிக்ரா அம்மா மன் இஸ்தக்னா ஃபஅன்த லஹு தஸ்ஸதா வமா அலைக அல்லா யஸ்ஸக்கா வ அம்மா மன் ஜாஅக யஸ்ஆ வஹு யக்ஷா ஃபஅன்த அன்ஹு தலஹா கல்லா. அல்லாஹு அக்பர். மிக கடுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்டிக்கின்றான். ஆபாச கடுகடுத்து விட்டார், வத்தவல்லா புறக்கணித்து விட்டார். அஞ்சாஹுல் அமா ஒரு குருடர் வந்தபோது அல்லாஹு தஆலா இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூன்றாவதாக வைத்து கண்டித்ததற்கு பிறகு அடுத்து நேரடியாக பேசுகின்றார். அல்லாஹ் கண்டிப்பதிலும் ஒரு அன்பை பாருங்கள். தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்டிப்பதிலும் ஒரு மென்மையை வெளிப்படுத்துகின்றார். கண்டிக்கும் போது நேரடியாக அபஸ்த நீ கடுகெடுத்து விட்டாய், வத்த வல்லைத்த நீ புறக்கணித்து விட்டாய் என்று சொல்வதற்கு பதிலாக அபஸ கடுகெடுத்தார், வத்த வல்லா புறக்கணித்தார். ஒரு குருடர் அவரிடத்திலே வந்ததற்காக என்று மூன்றாவது ஒரு நபராக வைத்து அல்லாஹ் பேசிவிட்டு அடுத்து அல்லாஹ் ஒமா இதுரீகல அல்லாஹு யஸ்ஸக்கா நபியே அந்த நபர் தூய்மையானவராக இருக்கலாமே, உங்களுக்கு அது பற்றி தெரியவில்லையா? அல்லாஹ் எவ்வளவு இன்பமாக அல்லாஹ் பேசுகிறார் பாருங்கள் தனது நபியிடத்தில். ஒமா அலைக அல்லாஹு யஸ்ஸக்கா அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா வமா இதுரீக லஅல்லஹு யஸ்ஸக்கா அவ் யஸ்ஸக்கர் ஃபதன்ஃபஅஹு ஸிக்ரா நீங்கள் செய்யக்கூடிய அறிவுரைகள் அவருக்கு பலன் தரலாம், அதை கொண்டு அவர் பலன் பெறலாம், அவர் அல்லாஹுவை அஞ்சலாம். யார் தேவையில்லாமல் இருக்கிறார்களோ, யார் புறக்கணித்து செல்கிறார்களோ, அவர்களிடத்தில் வழியை நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களிடத்திலே தேவையுடனே பணிந்து யார் வருகிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். யார் இந்த மார்க்கத்தை விட்டு புறக்கணித்து செல்கின்றார்களோ, விலகி செல்கின்றார்களோ, அவர்கள் விஷயமாக நாம் உம்மிடத்திலே கேள்வி கேட்க மாட்டோம். அவர்கள் புறக்கணித்து செல்வதால் உம்மீது குற்றம் இல்லை, உம்மை நாம் குற்றம் பிடிக்க மாட்டோம். இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஷ்ரிக் தலைவர்களை அனுசரித்ததனுடைய காரணம் என்ன, தங்களுடைய சுய லாபத்திற்காக வேண்டியா? இல்லை, அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அடுத்துள்ளவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நல்லெண்ணத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவனுடைய கட்டளையை மீறி நீங்கள் அழைப்பு பணி செய்ய வேண்டியதில்லை, அப்படி உங்கள் மீது நாம் நிர்பந்தத்தை ஆக்கவில்லை என்று அல்லாஹ் கூறிவிடுகின்றான். ஆகவே அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் அழைப்பு பணியிலே எந்த விதத்திலும் தடை செய்யப்பட்ட விஷயங்களை செய்துவிடக்கூடாது, அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களை செய்துவிடக்கூடாது, அல்லாஹ் விரும்பாத விஷயங்களை செய்துவிடக்கூடாது. இன்று அழைப்பு பணியிலே பல மக்கள் அழைப்பு பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு ஒன்றை சொல்கிறோம். சில அழைப்பாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீண்ட தாடிகளை வைத்துக் கொண்டு நாம் அழைப்பு பணிக்கு செல்லும் பொழுது பிரச்சனை ஏற்படுகிறது, மக்கள் நம்மை பார்த்து பயந்து ஓடிவிடுகின்றார்கள், எனவே அவர்களை போன்று முழுக்க தாடியை சரைத்துக் கொண்டோ அல்லது பேருக்கு ஒட்டு தாடி வைத்துக் கொண்டு சென்றால் அப்ப நாம் மக்களிலிருந்து வித்தியாசப்பட்டு தெரிவது கிடையாது, மக்களிடத்திலே சீக்கிரமாக கலந்துரவாடி அவர்களை நம் பக்கம் இழுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்களாக ஒரு யூகத்தை செய்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் ஹராமை செய்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டிய நிர்பந்தத்தை அல்லாஹ் உங்கள் மீதோ என் மீதோ ஆக்கவில்லை. நாம் ஒரு தவறை செய்து கொண்டு ஒரு நபியினுடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடந்து கொண்டு எப்படி நாம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது சொல்லுங்கள் பார்க்கலாம். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் எப்படி அழைப்பது? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாமே பாழ்படுத்திக் கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை நாமே பாழ்படுத்திக் கொண்டு நாம் அழைப்பு பணி செய்கிறோம் என்றால் எந்த அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறோம் முதலில் அதை அறிந்து கொள்ளுங்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எந்த முஹம்மதின் பக்கம் நாம் அழைக்கிறோம்? ஆகவே எந்த ஒரு விதத்திலும் நாம் நம்முடைய மார்க்கத்தை மாற்றிக்கொண்டு அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தத்தை அல்லாஹ் ஆக்கவில்லை. அந்த மாதிரி ஒரு கட்டங்கள் வரும் பொழுது நாம் நம்மை பேணிக் கொள்வதுதான் நம் மீது கடமையே தவிர அழைப்பு பணிக்காக வேண்டி ஹராமையோ தவறையோ செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அல்லாஹுடைய மார்க்கத்திலே விட்டு கொடுப்பதற்கோ அல்லது சமரசம் செய்து கொள்வதற்கோ அல்லாஹ் நமக்கு அனுமதி அளிக்கவில்லை. ரசூலுல்லா இஸ்லா இஸ்லாமுடைய வாழ்க்கையில் இதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. பின்னாடி பார்ப்போம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கின்றான், உதுஉ இலா ஸபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹி அஹ்சன். அழகிய உபதேசங்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள். நுட்பமான அறிவுமிக்க உபதேசங்களை கொண்டும் அழகிய அறிவுரைகளை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள். علي رضي الله عنه சொல்கின்றார்கள், خاطب الناس على قدر عقولهم اتريدون ان يكذب الله ورسوله. நீங்கள் மக்களிடத்திலே அவர்களுடைய அறிவுக்கு ஏற்ப பேசுங்கள், மக்களிடத்திலே அவர்களுடைய அறிவுக்கு ஏற்ப பேசுங்கள். அவர்களுடைய அறிவால் எந்த அளவிற்கு தாங்கிக் கொள்ள முடியுமோ, எந்த அளவிற்கு புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவு உண்மைகளை எடுத்துச் சொல்லுங்கள். அதை கேட்டு அவர்கள் பக்குவப்பட்டு அடுத்து வரும்பொழுது அடுத்த விஷயத்தை சொல்லுங்கள், பிறகு அடுத்த விஷயத்தை சொல்லுங்கள். இப்படி படிப்படியாக மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். ஒரே சமயத்திலே ஒரேடியாக ஒட்டுமொத்தமாக போட்டு அவர்களுடைய அறிவுக்கு நீங்கள் இந்த விஷயங்களை கொட்டினால் ஒரு கால் அவர்கள் அல்லாஹ்வை பொய்ப்பித்து விடலாம் அல்லது ரசூலை பொய்ப்பித்து விடலாம். உங்களுடைய அழைப்பு பணியை கொண்டு நோக்கம் இதுவா? மக்கள் அல்லாஹுவை பொய்யராக பொய்யனாக ரசூலை பொய்யராக கருத வேண்டும் என்றால் நீங்கள் விரும்புகிறீர்கள் இல்லையே? அப்படி இருக்கும் பொழுது மக்களிடத்திலே அவர்களுடைய அறிவுக்கு ஏற்ப எதை முதலாவதாக அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியுமோ, உதாரணத்திற்கு ஒரு மனிதர் அடிப்படை ஃபர்லான கடமைகளே அவருக்கு தெரியாமல் இருக்கிறது, அவரிடத்திலே இரவு வணக்கங்களை பற்றி மற்ற உபரியான வணக்கங்களை பற்றி நஃபிலான ஒவ்வொரு மாதங்களிலும் ஒவ்வொரு வாரத்திலும் ஓர்க்க வேண்டிய நோன்புகளை பற்றி எல்லாம் அவரிடத்திலே சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான மார்க்கமா இஸ்லாம் என்பதாக பயந்து ஓடிவிடுவார். முதலாவதாக கடமைகளை சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணிக்கு சென்றவர்களிடத்திலே முதலாவதாக ஷஹாதாவின் பக்கம் அழையுங்கள். அதை ஏற்றுக்கொண்டால் ஐந்து நேர தொழுகைகளை எடுத்துச் சொல்லுங்கள். அந்த நேரத்தில் சுன்னத்து நஃபிலை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்லவில்லை. ஐந்து நேர தொழுகைகளுடைய கடமையை எடுத்துச் சொல்லுங்கள். அதை ஏற்றுக்கொண்டால் ரமலானுடைய மாதத்துடைய நோன்பை சொல்லுங்கள். அதை ஏற்றுக்கொண்டால் ஜகாத்தை சொல்லுங்கள். அதை ஏற்றுக்கொண்டால் ஹஜ்ஜை சொல்லுங்கள். இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு வரிசை முறையை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். முதல் கடமை, அந்த கடமை செய்யப்பட்டால் அடுத்த கடமை, அதுவும் நிறைவேற்றப்பட்டால் அடுத்தது, அதுவும் பூர்த்தியாக்கப்பட்டால் அடுத்தது, அதுவும் அழகிய முறையில் நிறைவேற்றப்பட்டால் அடுத்தது. இப்படி அழகிய முறையிலே அழைப்பு பணியிலே வரிசை முறையை ஒரு அழகிய தர்த்தீபை நீங்கள் கடைபிடியுங்கள் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக அழகிய வழிமுறை. இந்த விஷயத்தை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த தலைப்பினுடைய கடைசி சப்ஜெக்டாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை பெறுவதற்கு முன்பதாக தங்களை மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தினார்கள். அல்லாஹுடைய திக்ர் வணக்க வழிபாடுகளை செய்வதற்காக தங்களை சற்று ஒதுக்கி கொண்டார்கள். தங்களுடைய வேலைகள், தங்களுடைய அலுவல்களை விட்டு தங்களை சற்று தனிமைப்படுத்திக் கொண்டு அல்லாஹுவை நினைக்க ஆரம்பித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த ஒரு ஏற்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே அந்த குரைஷி அரபு மக்கள் இருந்த சிலை வணக்க வழிபாடு அவர்களுடைய தவறான கலாச்சாரத்தின் மீது வெறுப்பை போட்டான் அல்லாஹு தஆலா. அந்த வெறுப்பை அவர்கள் உணர்ந்து கொண்ட போது பிறகு அவர்களை அல்லாஹு தஆலா தனிமைப்படுத்துகின்றான். சத்தியத்தை நோக்கி அவர்களது கவனம் திரும்பும்படி அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை செய்கின்றான். புரியுதுங்களா? முதலாவதாக அந்த சமூகத்தாருடைய பழக்க வழக்கங்களின் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. குறைஷிகள் செய்யக்கூடிய சிலை வழிபாடுகள், அவர்களுடைய அந்த தவறான கலாச்சாரங்கள், சிலைகளுக்கு நேர்த்தி செய்வது, அம்மனமாக காபாவை தவாப் செய்வது, இப்படிப்பட்ட அசிங்கங்களை எல்லாம் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்திலே வெறுப்பு ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுடைய கலாச்சாரத்தை விட்டு தங்களை ஒதுக்கிக் கொள்கிறார்கள். ஒதுக்கிக் கொண்டு சத்தியம் எது என்று சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள், உண்மை எது என்று ஆராய ஆரம்பிக்கின்றார்கள். தங்களுக்கு தெரிந்த அழகிய இறை வழிபாட்டை கொண்டு அல்லாஹுவை வணங்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு வஹ்யை அனுப்புகின்றான். அவர்களுடைய உள்ளம் அந்த மக்களுடைய தீய கலாச்சாரத்திலிருந்தும், அந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும், அந்த தீய சமூகத்தார்களிடமிருந்து முற்றிலுமாக விலகி உண்மை எது, சத்தியம் எது, அல்லாஹுடைய உண்மையான மார்க்கம் எது என்று அவர்களுடைய உள்ளத்திலே தேட்டம் ஏற்பட்ட போது அல்லாஹு தஆலா இந்த வஹ்யை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறக்குகின்றான். அன்பிற்குரியவர்களே, அழைப்பாளர்களாகிய நமக்கு இதிலிருந்து என்ன படிப்பினை என்று சொன்னால், இரண்டு விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது விஷயம் என்னவென்றால், இன்று பலர் என்ன எண்ணுகின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் இருப்பதற்காக, அல்லாஹுவை வணங்குவதற்காக ஹிரா மலைக்கு சென்றார்களே என்பதாக. ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களிலே பலர் ஹிரா மலைக்கு சென்று ஹிரா குகைக்கு செல்கின்றார்கள். இப்படி செல்வது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சுன்னா கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டதற்கு பிறகு எந்த சஹாபியையும் நீங்கள் ஹிரா மலையிலே சென்று அல்லாஹுவை வணங்கி வாருங்கள் சொல்லவில்லை. நுபுவத்து கொடுக்கப்பட்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கூட மீண்டும் ஹிரா மலைக்கு ஹிரா குகைக்கு சென்று வணங்கியது கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய, உம்ராவிற்கு செல்லக்கூடிய பல ஹாஜிகள் என்ன நினைக்கிறார்கள், ஹிரா மலைக்கு சென்று அங்கே உட்கார்ந்து ரெண்டரை காத்து தொழுவதோ அல்லது தியானம் செய்வதோ நமக்கு ஒரு சுன்னா என்பதாக, அல்லது ஒரு இறை நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்பதாக எண்ணிக்கொண்டு அங்கே செல்லுகின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய வழிகளிலே பல ஆபத்துகள் நிகழ்கின்றன. மலைகளிலிருந்து கீழே விழக்கூடிய பல சம்பவங்களையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அரசாங்கத்தின் மூலமாக மக்களுக்கு உணர்த்தப்படுகிறது. ஆகவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் இது விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி செல்வதற்கு அவர்கள் முயற்சி செய்யக்கூடாது. இரண்டாவதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பழக்கத்தை ஆதாரமாக கொண்டு சூஃபிசத்தில் இருக்கக்கூடிய பலர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தாங்களும் தங்களுடைய முரீதுகளுக்கும் சில்லா இருங்கள் என்பதாக அவர்களை தனிமைப்படுத்துகின்றார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூஃபிசத்திலே தரிகாவில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய ஞானம் கிடைப்பதற்காக, கஷ்பு ஞானம் கிடைப்பதற்காக, அல்லது இல்ஹாம் என்ற உதிப்பு கிடைப்பதற்காக தனிமையை கையாளுகின்றார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பழக்கத்தை ஆதாரமாக காட்டுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய இந்த பழக்கத்திற்கு, தனிமையில் இருக்கக்கூடிய இந்த பழக்கத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செயல்பாட்டிலிருந்து ஆதாரத்தை எடுக்க முடியாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுப்பதற்கு முன்பு நிகழ்ந்த ஒன்று. அல்லாஹ் அவர்களை அந்த தவறான கலாச்சார சமுதாயத்திலிருந்து அல்லாஹ் தனிமைப்படுத்தி அவர்களுக்கு சத்தியத்தை கொடுத்தான். எப்போது சத்தியம் கொடுக்கப்பட்டதோ அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் இருந்தது கிடையாது. இது போன்ற ஹிரா மலையோ அல்லது வேறு குகைகளையோ, காடுகளையோ, அல்லது வனாந்தர பகுதிகளையோ நாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றது கிடையாது. யார் ஒருவர் இப்படி எண்ணிக்கொண்டு காடுகளுக்கோ, வனாந்தரங்களுக்கோ, அல்லது மலைகளுக்கோ செல்கின்றார்களோ அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றவில்லை, மாறாக மஜூசிகளுடைய பழக்கத்தை பின்பற்றுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தனிமைப்படுத்தி தன்னளவிலே அழைத்தான் என்று சொன்னால், அவர்களுக்கு வஹி கொடுப்பதற்காக, அவர்களுக்கு இறை செய்தியை கொடுப்பதற்காக, அவர்கள் மீது ஜிப்ரீலை இறக்குவதற்காக, அவர்கள் மீது குரானை இறக்குவதற்காக. எப்போது குரான் இறக்கப்பட்டு விட்டதோ, நபியின் மூலமாக நமக்கு நேர்வழி எது என்று காண்பிக்கப்பட்டு விட்டதோ, அந்த நேர்வழியை நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர, நமக்கு ஒரு தனியாக வஹி வரும், அல்லது நமக்கு ஒரு தனியாக இல்ஹாம் வரும், நமக்கு ஒரு தனியாக கஷ்பு வரும் என்று யாராவது தேடி சென்றால், அவர்களுக்கு வஹியும் வராது, அவர்களுக்கு இல்ஹாமும் வராது, அவர்களுக்கு கஷ்பும் வராது. நிச்சயமாக வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால், அது ஷைத்தான் புறத்திலிருந்து செய்திகள் தான் வரும். யார் புறத்திலிருந்து? இபிலீசின் புறத்திலிருந்து செய்திகள் தான் வருமே தவிர, இபிலீசின் புறத்திலிருந்து அவர்களுக்கு வசுவசாக்கள் குழப்பங்கள் தான் வருமே தவிர, அவர்களுக்கு வகையோ இல்ஹாமோ கஷ்போ எதுவுமே ஏற்படாது. அப்படி ஏற்படுவதாக ஒரு மாயம் ஏற்பட்டால் அது இபிலீசின் புறத்திலிருந்து அவர்களை வழிகெடுப்பதற்காக ஏற்படக்கூடிய விஷயங்கள் தானே தவிர அல்லாஹுவின் புறத்திலிருந்து ஏற்படக்கூடியது கிடையாது. இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு அடுத்து நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தனிமை சம்பவம், அல்லாஹு இவர்கள் அதிகமாக வணங்குவதற்கென்று சில நாட்களை குறிப்பிட்டு ரமலானுடைய மாதத்திலே அந்த மலை குகைக்கு சென்று வணங்கினார்களே, இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை குர்ஆனுடைய அடிப்படையிலே ஹதீசுடைய அடிப்படையிலே என்னவென்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் குறிப்பாக அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை அதிகம் வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். எந்த அளவிற்கு அழைப்பாளர் அல்லாஹுவை அதிகமாக வணங்குகின்றாரோ, அதுவும் குறிப்பாக இரவு நேரங்களிலே, அந்த அளவிற்கு அவருடைய அழைப்பு பணியிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். தஹஜ்ஜுத் தொழுகை, இரவு நேர தொழுகை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருந்தான். நபியே, இரவிலே நீங்கள் உபரியாக நஃபிலான வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தான். ஆனால் அதே நஃபிலான இரவு நேர தொழுகைகள் நம்மீது கடமையாக ஆக்கப்படவில்லை என்றாலும் நமக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆர்வமூட்டி இருக்கின்றார்கள். முதலாவதாக, எந்த அளவிற்கு நம்முடைய கல்புகள், நம்முடைய உள்ளங்கள் மென்மையாக இருக்குமோ, அல்லாஹுடைய அச்சத்தால் பசுமையாக இருக்குமோ, அல்லாஹுடைய நினைவால் நனைந்திருக்குமோ, அல்லாஹுடைய பயத்தை கொண்டு நம்முடைய உள்ளங்கள் கல்புகள் அலங்கரிக்கப்பட்டிருக்குமோ, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவின் பக்கம் நாம் அழைக்கும் பொழுது நம்முடைய பேச்சிலே அல்லாஹு தஆலா ஒரு ஒளியை ஏற்படுத்துவான். நம்முடைய பேச்சிலே அல்லாஹு தாலா ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹு தாலா மூமின்களை எங்கெல்லாம் புகழ்ந்து சொல்லுகின்றானோ அந்த இடங்களிலே இரவு வழிபாடுகளை, இரவு வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஆர்வமூட்டி சொல்லுகின்றான். சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் சொல்லுகின்றான், முஸ்லிம்கள் நம்பிக்கையாளர்கள் அதிகாலையிலே அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்பார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், நம்பிக்கையாளர்கள் யார் அதிகாலையிலே எழுந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹு தாலா ஒரு பக்கம் பாவிகளை கூறியதற்கு பிறகு அடுத்து நல்லோர்களை எப்படி தெரியுமா கூறுகின்றான் சூரத்து சஜிதாவிலே, தத்ஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வதமஅ வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நல்லோர்களுடைய இரையச்சமுடையவர்களுடைய விழாக்கள் படுக்கைகளை விட்டு தூரமாக இருக்கும். சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன், எப்படிப்பட்ட அழகிய வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துகின்றார் பாருங்கள். தத்ஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஅ, படுக்கைகளை விட்டு அவர்களுடைய விழாக்கள் தூரமாக இருக்கும். என்ன செய்வார்கள்? அல்லாஹு அக்பர். இன்னும் நம்முடைய முஸ்லிம்கள் செய்வது போன்றா பலரை கேள்விப்பட்டிருக்கிறோம். நடு திசையிலே இருந்து கொண்டு ஸ்போர்ட்ஸ் பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், டிவி பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஒரு இடத்திலே, ஒரு நாட்டிலே ஒரு ஸ்போர்ட்ஸ் என்று சொன்னால் அதற்காக இரவெல்லாம் முடித்து பார்க்கக்கூடிய மக்களை கூட நாம் கேள்விப்படுகின்றோம். அல்லாஹு தஆலா நம்பிக்கையாளர்களை பார்த்து எப்படி சொல்கின்றார்? அவருடைய விழாக்கள் படுக்கைகளை விட்டு தூரமாக இருக்கும், என்ன செய்வார்கள்? யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வதமஅ, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹுவை பயந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆசை வைத்தவர்களாக, யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வதமஅ வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து அவர்கள் அள்ளி அள்ளி தர்மம் செய்து கொண்டிருப்பார்கள். எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா இரவு வணக்க வழிபாட்டை பற்றி அவசியம் ஊட்டுகிறார் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லும் விதமாக நமக்கு சொல்கிறான், வமினல் லைலி ஃபஸ்ஜுது லஹு வஸப்பிஹு லைலன் தவீலா. வமினல் லைல், நபியே இரவிலே இறைவனுக்கு சுஜூது செய்யுங்கள். வமினல் லைலி ஃபஸ்ஜுது லஹு, நபியே நீங்கள் இறைவனுக்காக இரவிலே சுஜூது செய்யுங்கள். வஸப்பிஹு லைலன் தவீலா, நீண்ட இரவுகள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருங்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன நாஷிஅத்தல் லைலி ஹிய அஷத்து வத்உன் வ அத்வம் கீலா, இரவிலே செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் உங்களுடைய உள்ளங்களை மிருதுவாக்கும்,
உங்களுடைய உள்ளங்களை பண்படுத்தும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு வணக்கங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். நமக்கு ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணிவிடையாளர்களிலே ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், உமக்கு என்ன வேண்டும் என்பதாக. அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பணிவிடையாளர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வேற ஒரு நபித்தோட அவரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உனக்கு என்ன வேண்டும் என்பதாக. பாருங்கள் சஹாபாக்களுடைய ஆசையை பாருங்கள். நம்மை போன்ற மக்களாக இருந்தால் உடனடியாக சிங்கப்பூர்லயோ அல்லது பிரிட்டிஷ்லயோ நமக்கு ஒரு பாஸ்போர்ட் கேட்டிருப்போம், அல்லது ஒரு ஐசி கேட்டிருப்போம், அல்லது வேற ஏதாவது கேட்டிருப்போம், உலகத்துல செல்வத்தையோ அல்லது மாட மாளிகைகளையோ அல்லது வேற ஏதாவது. அந்த சஹாபி என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன கேட்டாங்க தெரியுமா? யாருக்காவது ஹதீஸ் தெரியுமா? ரியாவு சாலிஹ் இல்லது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஹதீஸ் புக்கு எல்லாம் படிக்கணும், ஹதீஸ் புக்கு எல்லாம் படிக்கணும். எதை எதையோ படிச்சு மண்டையில குப்பையும் கூலமா தான் ஏற்றி வச்சிருக்கிறோம். என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த சஹாபி?
என்ன
சொன்னாங்க தெரியுமா? உங்களுக்கு சரி நான்
உங்களுக்கு அதிகமான இறை வழிபாடுகளை கொண்டு தொழுகை கொண்டு அதற்கு நீங்கள் எனக்கு உதவுங்கள். அதிகமான இறைவழி சுஜூதுகளை கொண்டு எனக்கு நீங்கள் உதவுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதாக மக்கள் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலர் எப்படி எல்லாம் தவறான வழியில எண்ணிக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு உண்டான வழிகளை நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பல வழிகளாக சொல்லி இருக்கிறார்கள். வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தி அன்னஹும் சுபுலனா, யார் நம்மை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பல வழிகளை நாம் காட்டிக் கொடுப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி அழகான வார்த்தை பாருங்கள், துத்இமு தஆம், நீங்கள் சாப்பாடு கொடுங்கள், உணவு கொடுங்கள் பசித்தவர்களுக்கு, வதப்சு ஸலாம், ஸலாம் சொல்லுங்கள், வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம், மக்கள் தூங்கும் போது இரவில் எழுந்து தொழுங்கள், தத்குலுல் ஜன்னத பிஸலாம், ரொம்ப நிம்மதியாக நீங்கள் சொர்க்கத்திற்குள் செல்லலாம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரியவர்களே, இரவு வழிபாடு என்பதும் இரவிலே நின்று அல்லாஹுவை தொழுவது என்பதும் தனிமையிலே அல்லாஹுவை திக்ரு செய்து அல்லாஹுடைய அச்சத்தால் அழுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு கூட்டத்தார்கள் அர்ஷுடைய நிலையில் இருப்பார்கள் என்று சொல்லும் பொழுது, ரஜுலுன் ஜக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாவத் அய்னா, ஒருவர் தனிமையிலே அல்லாஹுவை நினைத்தால் அவருடைய கண்கள் தண்ணீர் கண்ணீரை சொல்கிறார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இது எதற்கு என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை இந்த கண்ணீர்கள் சுத்தப்படுத்திவிடும். நம்முடைய சிந்தனையில் ஏற்படக்கூடிய வழிகேடுகளை இந்த கண்ணீர்கள் சுத்தப்படுத்தும். அல்லாஹ்வுடைய அச்சம் தவறான வழியிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும், தவறான சிந்தனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். நாம் தவறான வழியிலே செல்லும் பொழுது அல்லது ஏதாவது சிந்தனைகளிலே மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அல்லாஹ்வை இப்படி அதிகம் வணங்குவதை கொண்டு, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுவதை கொண்டு, தனிமையிலே இருந்து அல்லாஹ்வை நினைப்பது கொண்டு இந்த நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் சீர்படுத்தப்படுகின்றன. பெரும்பாலான அழைப்பாளர்கள் தனி வணக்க வழிபாடுகளுக்கு தன்னுடைய வணக்க வழிபாடுகள் தான் கடைபிடிக்க வேண்டிய வணக்க வழிபாடுகள், திக்ர் செய்வதோ குர்ஆன் செய்வதோ இரவில் நின்று தொழுவதோ, இதற்கு அவர்கள் சரியான முறையிலே கவனம் செலுத்தாத காரணத்தால் அவர்களுடைய அழைப்பு பணிகள் வெறுமென ஒரு பிரச்சாரமாகவே நின்று விடுகின்றன. அதன் மூலமாக சரியான மாற்றங்கள் மக்களுக்கு மத்தியில் ஏற்படுவது கிடையாது. அது மட்டுமல்லாமல் தவறான வழிகேடுகள் சிந்தனைகள் அந்த அழைப்பாளர்களிடத்திலே வரும் பொழுது அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்திலே இல்லாத காரணத்தால் அந்த தவறான சிந்தனைகளை விட்டும் தவறான வழிகேடுகளை விட்டும் தங்களை திருத்திக் கொள்வதும் அவர்களுக்கு சிரமமாக ஆகிவிடுகின்றது. அல்லாஹ்வுடைய அச்சம் எதுவரை உள்ளத்திலே குடிகொண்டிருக்குமோ அதுவரை ஒரு மனிதன் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கு வெட்கப்பட மாட்டான். காரணம், நாளை மறுமையுடைய தண்டனை, நாளை மறுமையிலே கேவலப்படுத்தப்படுவது இந்த உலகத்துடைய கேவலத்தை விட, உலகத்துடைய இழப்பை விட அவன் மிக பயங்கரமாக கருதுவான். எப்போது தனிப்பட்ட வணக்க வழிபாடுகளை கொண்டு அதிகமாக குர்ஆன் ஓதுவது, அதிகமாக திக்ர் செய்வது, அதிகமாக மார்க்க கல்வியை தேடுவது, இறை வழிபாட்டிலே இரவு நேரங்களை அதிகமாக கழிப்பது, இது போன்ற வணக்க வழிபாடுகளை விட்டு யார் ஒரு அழைப்பாளர் தன்னை தூரப்படுத்திக் கொள்கிறாரோ அவருடைய உள்ளங்கள் கசந்துவிடும், அவருடைய உள்ளங்கள் இறுகிவிடும், அவருடைய உள்ளங்கள் இறை அச்சத்தை விட்டு வற்றிவிட்ட காரணத்தால் அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கொண்டு அவருக்கே பலனாகிவிடும். ஆகவே அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய நாம் இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு நம்முடைய ஓய்வு நேரங்களை, நமக்கு கிடைக்கக்கூடிய அவகாசங்களை, குறிப்பாக இரவு நேரங்களை அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்வதிலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதிலே முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனத்தை பாருங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு குறிப்பிட்ட பகுதியை தவிர அதனுடைய பகுதியோ அல்லது அதை விட சற்று குறைத்துக் கொள்ளலாம், அல்லது அதை விட சற்று அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆனை அழகிய முறையில் நீங்கள் அதை ஓதுங்கள். உங்கள் மீது மிக கடினமான வார்த்தைகளை நாம் இறக்குகின்றோம். நிச்சயமாக இரவுடைய நேரங்கள் உள்ளத்திலே உங்களுக்கு அவற்றை பதிய வைக்க முடியும், உள்ளங்களை மிருதுபடுத்த முடியும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அது மிக ஒரு இலகுவான வழியாக அமையும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய அழைப்பு பணி விவேகமான முறையிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு ஏற்ப அமைவதற்கும் நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு அலங்கரிக்கப்படுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك، نشهد ان لا اله الا انت، نستغفرك ونتوب اليك.